தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் ச. மதிப்பிரியா. கட்டுரை தொகுப்பின் பெயர் வீரர் உலகம். கட்டுரை ஆசிரியர் திரு கி. வ. ஜெகநாதன். பதிப்பித்த ஆண்டு 1966. கட்டுரை எண் 10. போர்க்களத்தில் பிறருடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு போர் புரிய எழுவது ஒரு வகை. தம்முடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்கு போர் புரிவது மற்றொரு வகை. இந்த இரண்டையும் வெவ்வேறு திணையாக வகுத்துச் சொல்கிறார் தொல்காப்பியர். பிறர் மண்ணின் மேல் நசையசையுடைய வேந்தன் செய்யும் போரை வஞ்சித்திணையாக அமைத்தார். வீரம் கருதி போர் செய்வதை தும்பைத்திணையாக வகுத்தார். நாடாசையை வளர்க்காமல் வீர உணர்ச்சியை வளர்ப்பதே சிறந்தது என்பது பழங்கால மன்னர் கொள்கை. தம்முடைய வீரத்துக்கு இழுக்கு வருமானால் உடனே சீறி எழுவார்கள். மேற்கோள் துவக்கும் மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்று தலையழிக்கும் சிறப்பிற்று என்ப மேற்கோள் முடிவு என்று தும்பையின் இலக்கணத்தை தொல்காப்பியம் சொல்கிறது. தனது வலியினை உலகம் மீக்கூறுதலை தனக்கு பெரு பொருளாக கருதி மேற் சென்ற வேந்தனை அஞ்ஞனம் மாற்று வேந்தனும் அவன் கருதி அமைத்தே தான் பெரு பொருளாக எதிர்ச்சென்று அவனை தலைமை தீர்க்கும் சிறப்பினையுடைத்து அத்தும்பைத்தினை என்று சொல்லுவர் ஆசிரியர் என்பது இச்சூத்திரத்திற்கு நச்சினார்க்கினியர் எழுதிய உரை. இரு வேந்தரும் தங்கள் தங்கள் வீரத்தை நிலைநாட்ட போர் செய்வார்கள். புறப்பொருள் வெண்பாமாலை அதிரப்பொறுவது தும்பை என்று சொல்லும் இந்த இரண்டு வேறு கொள்கைகளிலும் வேறுபாடு இருந்தாலும் போர் நிகழும் துறைகளில் பெரிய வேறுபாடு இல்லை. தும்பை இரு சாராரும் பொறும் நிலையை சொல்வதாதலின் இதற்கு இனமான வேறு திணையில்லை. வெற்றிக்கு கரந்தையும் வஞ்சிக்கு காஞ்சியும் உழிஞை நொச்சியும் எதிரெதிரே அமைந்தது போல தும்பைக்கு எதிராக திணை ஏதும் இல்லை. அது இரண்டு கட்சிக்கும் பொதுவானது. போர்க்களத்தில் தன் வீரத்தை நிலைநாட்டும் பொருட்டு இதோ வேந்தன் தும்பை பூவை புனைந்து கொள்கிறான். தன்னுடைய படை தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் பல பொருட்களை வீசி ஊக்கமூட்டுகிறான். சிலர் அடையாள பொறியை பெறுகிறார்கள், சிலர் பணம் பெறுகிறார்கள், சிலர் யானைகளை அடைகிறார்கள், சிலருக்கு குதிரைகள் கிடைக்கின்றன, சிலர் சிறு நாடுகளும் சிலர் வயல்களும் பெறுகிறார்கள். போரில் வென்று பகைவரிடமிருந்து பல பொருட்களை கவர்ந்த பின்பு அவற்றை பகிர்ந்து கொடுக்கப் போகிறான் அரசன் என்பது கிடக்கட்டும். போர் என்று கூவி முரசு கொட்டினார்கள், நாங்கள் வருகிறோம் என்று வீர தோள் கொட்டினார்கள். அப்பொழுதே அவர்கள் கைமேற் பலனாக மேலே சொன்னவை கிடைத்தன. அவர்களுக்கு ஊக்கம் நிமிர்ந்து வரும் என்று சொல்லவும் வேண்டுமா? உறுதியுடன் போராட முனைகின்றனர் யாவரும். இதை முற்ற நிறைவேற்ற முடியுமா என்று யாரேனும் ஐயம் கொண்டால் அவர்கள் சீறுகிறார்கள். யோசித்து செய்யுங்கள் என்று யாரேனும் அறிவுரை கூற முன்வந்தால் எதை யோசிப்பது? எங்கள் அரசன் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான். நாங்கள் ஏந்திய வாளை வெற்றி பெற்றாலென்று உரையினில் இடமாட்டோம் என்றுதானே வீரர்கள் தம் மரத்தை காட்ட புகுகிறார்கள். முதியவர் எவரேனும் படைகளுக்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்று இறங்கினால் எங்களுக்காக இறங்க வேண்டாம். உண்மையில் உங்களுக்கு இரக்கம் உண்டானால் நாங்கள் யாரை எதிர்த்து செல்ல போகிறோமோ அவர்களுக்காக இறங்குங்கள். நம்முடைய அரசன் இந்த படையை நடத்தி செல்லும் போது பகைவர் படை என்ன ஆகுமோ என்று இறங்குங்கள். பெரிய தேர்களும் பரிசுகளும் யானைகளும் வீரர்களும் உள்ள அந்த சேனையின் தலைவிதியை எண்ணி இறங்கினாலும் பொருள் உண்டு என்று பேசுகிறார்கள். போருக்கு புறப்பட்ட படைகளின் சிறப்பை எப்படி வர்ணிப்பது? வேந்தனுடைய யானைக்கு எத்தனை அறிவு! அது இப்போது போர்க்களத்தில் புகுந்து பகைவர்களை சாடப் போகும் மிடுக்குடன் நிற்கிறது. அதன் கண்கள் கனலை கொப்பளிக்கின்றன. அது போர்க்களத்தில் புகுந்து உழக்கினால் எத்தனை பேர் பட்டு விழுவார்கள்! இதை எதிர்பார்த்து அந்த மதக்களிற்றை தொடர்ந்து சென்று போர்க்களத்தில் விருந்துணவு பெறும் ஆர்வத்தினால் பேய்களும் கழுகுகளும் கூற்றுவனும் அதன் பின்னே செல்கின்றனமாம். மேற்கோள் துவக்கம் அடங்கருந்தானை அலங்குதார் மன்னர் விடக்கும் உயிரும் மிசைய கடற்படையில் பேயும் எருவையும் கூற்றும் தன் பின்படர காயும் கடலான் களிறு. மேற்கோள் முடிவு அடைப்புக்குறி தொடக்கம் விளக்குதற்கு அரிய சேனை அவற்றையுடைய அரசர் ஆகியோருடைய தசையையும் உயிரையும் உண்ணுவதற்காக கடல் போன்ற சேனைக்குள்ளே பேயும் கழுகும் கூற்றுவனும் தன்னை பின்பற்றி வர வீரக்கடலையுடைய வேந்தனது களிறு சீரும். அடைப்புக்குறி முடிவு. களிற்றின் நிலை இது. குதிரையோ அம்பு போல் வேகமாக தாவி வருகிறது. சேனையில் முன்னணியாக உள்ள படைக்கு தார் என்றும் தூசி என்றும் பெயர். பல வீரர்கள் தாம் தாமே முன்னணியில் சேர்ந்து போற வேண்டும் என்று முந்துகிறார்கள். ஒரு அரசனை பல அரசர்கள் பகைப்படையில் நின்று எதிர்த்தாலும் தானே தனி நின்று தன் அரசனை பாதுகாக்கும் மாவீரனும் இந்த படையில் இருக்கிறான். இவ்வாறு எழுந்த படை போர் செய்கிறது. மறவரும் மறவரும் முட்டுகின்றனர். அந்த போரில் பலர் வீழ்கிறார்கள். அவர்களுக்காக இறங்கி பாணர்கள் விளரிப்பண்ணில் இறங்கற்பாடுகளை பாடுகிறார்கள். விளரி இறங்குவதற்கென்று அமைந்த பண். சில சமயங்களில் இரண்டு கட்சிக்கும் தலைவர்களாக உள்ள இரண்டு மன்னர்களும் போரில் சாய்ந்து விடுவதுண்டு. இருவரும் தபுநிலை என்ற துறையாக அதை அமைத்துக் கொள்வார்கள். போர் நடைபெறும் போது ஒரு கட்சியினர் வலி குன்றி மெல்ல கழுவத் தொடங்குகிறார்கள். அதை கண்டு அப்படையில் உள்ள வீரன் ஒருவனுக்கு உள்ளம் துடிக்கிறது. ஓடும் படையினை துரத்தி கொண்டு பகைவர்கள் வருகிறார்கள். அப்போது படையின் கடைசியில் இருந்த இந்த வீரன் திடீரென்று திரும்பி நின்று துரத்தி வரும் படையை எதிர்க்கிறான். வேறு ஒருவன் யானையை தன் கை வேலினால் எறிகிறான். பகைவர்கள் போர்க்களத்தில் படுகின்றனர். தன் கை வேளால் பல களிறுகளை மாய்த்து பல வீரர்களின் மார்புகளை திறந்து வெற்றி பெற்று அவ்வேளை பெருமிதத்துடன் வீரன் ஏந்தி இருக்கிறான். இப்போது அதற்கு வேலை இல்லை. அவன் அதை சுழற்றிக் கொண்டு ஆடுகிறான். வேறு ஒரு வீரன் செய்வது ஒரு பெரு வியப்பை உண்டாக்குகிறது. அவன் தன் மார்பிலை ஊடுருவிய வேலையை பறித்து போர் புரிய முற்படுகிறான். இப்படி வரும் காட்சி ஒன்றை திருக்குறளில் காணலாம். தன் கையில் வேலுடன் இடசாரி வலசாரியாக திரிந்து கொண்டிருக்கிறான் ஒரு வீரன். வேலினால் களிற்றை வீழ்த்துதல் பெரு வீரம். மேற்கோள் துவக்கம். ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. மேற்கோள் முடிவு என்று புறநானூறு சொல்கிறது. இந்த வீரன் ஒரு களிற்றின் மேல் தன் வேலை எறிகிறான். அது பிளிறிக் கொண்டு எங்கோ ஓடி சென்று விடுகிறது. அதை தேடிச் சென்று வேலை பறிப்பது இந்த பெருஞ்சேனைக்கிடையே நிற்பவனுக்கு இயலுமா? இப்போது அவன் கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறான். சிறிது நேரத்துக்கு முன்தான் இவன் மேல் பகை வீரன் தன் வேலை வீச அது இவன் மார்பில் தைத்து நிற்கிறது. களிற்றை வீழ்த்தும் வேகத்தில் அந்த வேலை இவன் சட்டை செய்யவில்லை. இப்போது கை வேலை யானை மேல் வீசிவிட்டு வெறுங்கையோடு நிற்கும் போது சற்றே தலையை குனிகிறான். தன் மார்பிலே பகைவன் பதித்த வேல் இவன் கண்ணிலே படுகிறது. அவனுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. சட்டென்று அதை பறித்து கையில் எடுத்துக்கொண்டு புன்முறுவல் பூக்கிறான். இப்போது அவனுக்கு ஒரு வேல் கிடைத்து விட்டதல்லவா? மேற்கோள் துவக்கம். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். மேற்கோள் முடிவு என்பது இந்த வீர காட்சியை காட்டும் குறள். அரசன் வெற்றி மேல் வெற்றியாக பெற்று தேரின் மேல் ஏறிச் செல்கிறான். வீரர்களுக்கு உண்டாகும் உவகை சொல்லத்தரம் அன்று. அவர்கள் கூட்டமாக கூடிக்கொண்டு அரசனுடைய தேருக்கு முன் ஆராவாரம் செய்து கூத்தாடுகிறார்கள். தேருக்கு பின்னாலும் ஆராவாரம்தான். அங்கே வீரர்களோடு ஆடலில் வல்ல விரலியரும் சேர்ந்து ஆடுகிறார்கள். போர்க்களத்தில் இதுவரையில் கிடைக்காத பெரு விருந்து தங்களுக்கு கிடைத்ததென்ற மகிழ்ச்சியில் தேருக்கு முன்னும் பின்னும் பேய்கள் கைகோத்து கொண்டு ஆடுவதாக சொல்வது ஒரு மரபு. அந்த துறையை பேய்க்குறவை என்று சொல்லுவார்கள். போர்க்களத்திற்குள் புகுந்து பார்த்தால் எத்தனை விதமான காட்சிகளை காணுகிறோம். இதோ ஒரு வீரன் ஒரு களிற்றின் மேல் தன் வேலை வீசி வீழச் செய்கிறான். அதே சமயத்தில் பகைவருடைய அம்பும் அவன் மார்பை துளைத்தது. அந்த யானை விழ அதன் கீழே அவன் விழுந்து கிடக்கிறான். இதோ ஒரு பக்கம் வாள் வீரர்கள் ஆடுகிறார்கள். தங்கள் படை தலைவனுடன் சேர்ந்து வெற்றி பெற்ற மகிழ்ச்சியினால் அவர்கள் ஆடுகிறார்கள். இது பெரும் படைக்கு நடுவில் அஞ்சாமல் தூணை போல் நின்ற வீரன் ஒருவனை ஓரிடத்தில் காண்கிறோம். இதோ ஒரு வீரன் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். அவன் உடம்பு நிலத்திலே படவில்லை. உடம்பெல்லாம் அம்புகள் தைத்திருப்பதனால் அவன் உடம்பு அம்பு படுக்கையின் மேல் பீஷ்மர் படித்திருப்பது போல கிடக்கிறது. இப்படி கிடந்தவனை பார்த்து உடம்பெல்லாம் முள்ளையுடைய முள்ளம் பன்றியைப் போல கிடக்கிறான் என்றும் கடற்சிக்காயை போல அல்லவா பூமியில் உடம்பு படாமல் கிடைக்கிறான் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள். தன் கணவன் போர்க்களத்தில் பகைவரை பொருது வீழ்ந்தான் என்பதை அறிந்து ஒரு வீரனுடைய மனைவி ஓடி வருகிறாள். வேறு சில பெண்களும் வருகிறார்கள். மார்பில் விழுப்புண்பட்டு வீரம் இலகும் நிலையில் கிடந்த தம் கணவர்களை அவர்கள் தழுவிக் கொள்கிறார்கள். எம் கணவர் என்று சொல்லி சொல்லி தழுவுகிறார்கள். அதோ ஒருத்தி அழுகிறாள், ஆனால் புலம்பவில்லை. அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. மார்பிலே புண்பட்டு சுத்த வீரனாக உயிர் மீத்தான் என்பதை அறிந்து அந்த வீர மகளுக்கு உவகை உண்டாயிற்று. அவள் நிலையை கண்டு கூற்றுவனும், நம்மிடம் இத்தனை வீரம் இல்லையே என்று நாணுகிறானாம். மேற்கோள் துவக்கம். வெந்தொழிற் கூற்றமும் நானின்று வெங்களத்து வந்த மரவர்க்கை வாழ்ந்து துமிப்ப பைந்தொடி ஆடரிமா அண்ணான் கிடப்ப அகத்துவகை ஓடரி கண்ணினராய் உக. மேற்கோள் முடிவு. அடைப்புக்குறி துவக்கம். மீராய் உக கூற்றமும் நாணியது நானின்று நாணியது மரவர் வீர துமிப்ப வெட்ட பைந்தொடி வலையையுடையவள் வீரன் மனைவி ஆடு அரிமா அண்ணான் வெற்றி பெறும் சிங்கத்தை போன்றவன் ஓடு அரிக்கன் ஓடுகின்ற அரியையுடைய கண் உவகை மீராய் உக்கது. அடைப்புக்குறி முடிவு. பகைவேந்தன் அடு சமரிப்படுகிறான். அவன் இறந்தான் என்று அவனுடைய படைவீரன் தன் உயிரை தானே போக்கிக் கொள்கிறான். அப்படியே போரில் இறந்துபட்ட கணவனே மறுமையுலகத்திற்கு காணலாம் என்று அவனுடைய மனைவி உயிர் நீக்கிறாள். சில சமயங்களில் போரில் புக்க இரண்டு கட்சியினரும் ஒருவனை ஒருவர் மடித்துக் கொண்டு மாய்வதுண்டு. போர்க்களத்தில் யாவரும் மடிய அவர்களுடைய புகழ் மட்டும் எஞ்சி நிற்கும். இவ்வாறு அமைவதை சொல்வது தொகைநிலை என்னும் துறை. எல்லோரும் ஒரே தொகுதியாக புகழுடம்பை நட்டு பூத உடம்பை விட்டுச் செல்வதை அது சொல்கிறது. இவ்வாறு தும்பைத்தனையோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கட்டுரை முடிவுற்றது.